ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான போதம், தலைப்பு சூத்திரம் 2. வழங்குபவர் திரு சௌரிராசன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா, இப்போ இந்த சூத்திரம் நமக்கு பாச உண்மையை சொல்லுகிறது. பாசம் என்பது ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றும் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பாடலில் தான் அந்த பாச உண்மைகள் இங்கு தெளிவாக வரையறுத்து சொல்லப்படுகின்றன. நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று தொன்மையே, வள்ளி மல கண்மம் அன்று உளவாம் வள்ளலால் பொன்வாள் அலர்த்தோகம் செய் கமலத்து ஆம். நெல்லிற்கு உமியும், நெல்லில் உள்ள உமியாகிய குற்றம், நெல்லு எப்பொழுது நெல் தோன்றுகிறதோ அப்பொழுது அதுக்கு உமியும் உண்டு. செம்பினில் நிகழ் களிம்பும், செம்பில் உள்ள களிம்பும் சொல்லின் அதுக்கு எப்பொழுது உண்டாயின என்று சொன்னால், சொல்ல புகுந்தால் எப்பொழுது அதுக்கு ரெண்டும் உண்டாச்சு, நெல்லிற்கு உமி செம்புல களிம்பு எப்போ அதுக்கு தோணுச்சு, அது முன்பு இல்லாத பின்பு வந்ததல்ல, அந்த அவைகள் தோன்றும் பொழுதே அதோடு இருந்தது, சேர்ந்தே இருந்தன, பின்பு வந்து சேர்ந்தன அல்ல. தொன்மையே, நெல்லும் செம்பும் உள்ள அன்றே அவையும் உள்ளனவாக இருக்கிறது. அதுபோல வள்ளி மல கண்மம், வள்ளி என்பது இங்கு மாயை குறிக்கிறது, வள்ளி மாயை, மல கண்மம் ஆணவமலமும் கண்மமலமும், அன்று உளவாம் இடையில் வந்தன ஆகாது. இடையில் வந்ததுன்னா என்ன காரணத்துக்காக வந்ததுன்னு நம்ம சொல்லணும். அப்ப மறுபடியும் அந்த காரணம் வந்ததுன்னா மறுபடியும் அந்த ஆணவ மாயெல்லாம் வந்து சேர்ந்துடும் ஆயிடும். அதனால அந்த கண்மை எப்ப வந்ததுன்னு சொல்ல முடியாது, அவைகள் உயிர்கள் தோன்றிய பொழுதே அவைகளும் இருந்தன, அனாதியே அவைகள் இருக்கின்றன. பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி, அதான் திருமூலர். பொன்வாள் சூரியனது ஒளியால், பொன்வாள் இந்த இடத்துல சூரியனது ஒளி, பொன் என்பது சூரியனையும் வாள் என்பது அவனுடைய ஒளியையும் குறிக்கிறது. அலர் தோகம், அலர் அலர்தல், தோகம்னா கூம்புதல். இந்த சூரியனுடைய வரவினாலே தாமரை மலரானது மலர்கிறது, சூரியன் இல்லாவிட்டால் அவைகளை என்ன பண்ணுது, கூம்பி கொள்கிறது. செய்கமலத்து செய்கின்ற தாமரை மலர் போல வள்ளலால் ஆம் மும்மலங்களும் இறைவனது சக்தியினாலேயே செயற்படும். அப்ப அவைகள் சடமாக இருப்பதனால தானாக இயங்காது, அவைகள் இறைவனது சக்தியினால் தான் செயல்படும். இந்த உயிருக்கு ஆணவம் என்ற அந்த அழுக்கு அது தோன்றிய பொழுதே வந்துவிட்டது. அந்த ஆணவமாகிய அழுக்கு நீங்க வேண்டும் என்றால் இறைவன் செயலினால், இறைவனுடைய சங்கற்பத்தினால் தான் ஆணவமலமானது உயிரை விட்டு நீங்க முடியும், சடசக்தி நீங்க முடியும். ஆகவே ஆணவமலத்தையும் கண்ணமலத்தையும் மாயாமலத்தையும் சிவபெருமான் தான் இயக்குகிறான். இயக்கி இந்த சடன பொருள்கள் எல்லாம் அதை செயற்படுத்த தான் அழியும். இப்போ சோப்பு கட்டி இருக்கு, அதை என்ன பண்ணுறோம், நம்ம தேய்ச்சி எல்லா பொருள்களும், இப்போ அறிவால் கத்தியெல்லாம் இருக்கு, அதை என்ன பண்ணுறோம், அதை உபயோகப்படுத்த கூட தெரியுது இல்லையா. அதுபோல மூன்றையும் இறைவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான். செயல்படுத்தி கொண்டே இருப்பதனால் வலிமை இழந்து, அந்த உயிரிடமிருந்து அந்த வலிமை இழந்து அவைகள் அதை விட்டு நீங்குகின்றன. அந்த காரியங்கள் தான் செய்யப்படுகிறது. இப்போ இந்த பாடலில் தான் உண்மை, மூன்றுடைய உண்மையும் சொல்லுகின்றார். அதனால சுருக்கமாக நம்ம மேல பார்த்துருக்குறோம். அதனால சுருக்கமாக அவை முயன்றையும் பற்றி பார்த்துட்டு அதுக்கு மேலே உள்ள செய்திகளை நாம் பார்க்கலாம். இந்த ஆணவம் தான் மூலமலம் என்று சொல்கிறது. ஆணவம் மூலமலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும், நம்முடைய அறிவு முழுதும் மறைக்கும். இதுக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன, யாருக்காவது சொல்ல முடியுமா? இதை வந்து எல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இதை பற்றி. ஆணவமலத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கின்றன, காரண பெயர்கள் இருக்கிறது. ஆணவம்னு ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க, இதுக்கு உயிரினுடைய உயிரை, உயிரினுடைய வியாபகத்தன்மையை அணுப்படுத்துகிறது, குறிக்கிது. அது வியாபக பொருள், அறிவு இசை செயல்களுடையது. அவனுடைய வியாபகத்தை சுருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு, காரண பேர் ஆணவம். உயிரை அணுப்படுத்துவதால் ஆணவ அந்த அறியா அந்த பொருளுக்கு, இருப்பொருளுக்கு ஆணவம் என்று பெயர். அது வந்து நம்ம தமிழில் வந்து அதை தலை, பாசம், தடை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுறோம். அதனுடைய செயல்படும் தன்மை அவ்வாறு இருக்கிறது. அதனால எல்லாமே காரண பேர் தான். தலைன்னா விலங்கு, விலங்கு என்ன பண்ணுது, நம்முடைய உரிமையுடைய நம்ம அந்த நாம் என்ன செயல் செய்யணுமோ அந்த செயல் செய்ய முடியாமல் நம்மை தடுக்கிறது, விலங்கு செயலை தடுக்கிறது. இன்னொரு பேர் இருக்கு பாசம் என்று பெயர், பாசம் கட்டி போடுது. இப்ப பாருங்க, ஒரு மாடு இருக்கு, அந்த மாட்டை நம்ம கட்டி போட்டுறோம், ஒரு முளையில கட்டி போட்டுறோம். அப்போ அது குறிப்பிட்ட இடத்துக்கும் அப்புறமா அது செல்ல முடியாது, கயிற்றினுடைய இடத்துக்கு அப்புறமா அது செல்ல முடியாது இல்லையா. அது போல உயிர் இருக்க, உயிர் வந்து தகுதியும் உரிமையும் உடைய பொருளையும் அடைய முடியாமல் இந்த ஆணவம் தடுக்கிறது. நம்மளுடைய உரிமையும் தகுதியும் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, உயிர் அறிவுடையது, நமக்கு உரிமை உடையது, நம்மையோட பெரிய பொருளாகிய இறைவன், அதை அடைய முடியாம அது கட்டி போட்டு வச்சிருக்கு. அதனால அதுக்கு என்ன பேரு, பாசம். இன்னொன்று, அறிவுக்கு தடையை உண்டு பண்ணுகிறது. எல்லா காரியங்களுக்கும் முதல் தடையதுன்னா அறிவு தடை தான். அறிவிலே தடை ஒரு நமக்கு வந்து விட்டால், அறிவில குழப்பம் வந்துருது, தடை வந்துருது, அறிவை மறைக்குது ஒன்று அப்படின்னா, நம்ம பேசுற பேச்சிலையும் தெளிவு இருக்காது, அப்புறம் செய்கின்ற செயலும் தெளிவா இருக்காது, தப்பு தப்பா தான் செய்ய முடியும். ஆகவே அறிவிலே தடையை உண்டு பண்ணுகிறது. இந்த மூன்று காரணங்கள் இருக்கிறதுனால காரண பேராக இதற்கு தலை, பாசம், தடை அப்படின்னா அது சொல்லப்படுகிறது. இத மலம்னு ஏன் சொல்றோம், ஏன் குற்றம்னு சொல்றோம், மலம்னா அழுக்கு, ஆணவத்தை அழுக்கு என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு அறியாமையை உண்டு பண்ணுகிறது. உயிரினுடைய உண்மையான குணம் என்ன தெரியுமா, உயிருக்கு ஆணவம் குணமா வேறு ஏதாவது குணமா? உயிருக்கு வந்து உயிரை இது சடத்தன்மைப்படுத்துகிறது, அறியாமையை உண்டு பண்ணுகிறது. உண்மை உயிருடைய உண்மையான குணம் எதுன்னு கேட்டீங்கன்னா அறிவு. அந்த அறிவை இது தடைப்படுத்துகிறது. அப்போ அதனுடைய அறிவு விளங்காமல் செய்யக்கூடிய இந்த ஆணவம் உயிருக்கு தடையாக அமைகிறது. அதனால அதுக்கு குற்றம், அது மலம், உயிருக்கு குற்றம். ஆகவே இந்த அதனாலதான் அந்த ஆணவ மலம் இருப்பதுதான், ஆணவ மலம் தான் எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணம். ஏன்னா வேற எந்த தத்துவ சாஸ்திரத்திலையும் அந்த ஆணவம் என்ற ஒரு கொள்கை கிடையவே கிடையாது, சைவத்திலாம் இருக்கிறது. ஆனால் அந்த எல்லா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான துன்பத்திற்கும் காரணம் ஆசை என்பது ஆணவ மலத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஆனா ஆணவம் என்பது நிறைய தீமைகளை உள்ளடக்கிய ஒரு இருட்பொருள், அது ஒரு பொருள், குணம் இல்லை, அது ஒரு கடப்பொருள். ஆகவே அதனாலதான் திருவள்ளுவர் பயணம் சொல்றாங்க, இருள் இன்றேல் துன்பு என், இருள் இல்லாவிட்டால் துன்பம் எதனால் நமக்கு வரப்போகிறது, நமக்கு துன்பமே வராது. அப்ப இருளாகிய ஆணவம் தான் இந்த வாழ்க்கையில நம்ம எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு துன்பத்துக்கும் அதுதான் மூல காரணமாக இருக்கிறது. அது பொருளால் தடம், பொருளால் ஒன்று. எப்படி ஒரு பொருள், எத்தனையோ ஆன்மாக்கள் இருக்கா இல்லையா ஊர்ல, உலகத்துல ஆன்மாக்கள் எண்ணிக்கை நம்மளால சொல்ல முடியுமா? உயிர் வகைகளை தான் சொல்லலாம், 84 லட்சம்னு ஆன்மாக்கள் எத்தனை சொல்ல முடியாது, நம்மளால எண்ணிலே அவைகள் அவ்வளவு பேரையும் மறைக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே இருளானது எல்லாருடைய கண்களையும் மறைக்குது இல்லையா, எத்தனை ஜீவர்களை கண்களையும் மறைக்குது. அது போல பொருளால் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த அறியாமை எல்லா உயிர்களுடைய அறிவையும் அது மறைக்கிறது. ஆக இது உயிர்களுடைய உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணம், அறிவு இச்சை செயல் மூன்றையும் செயல்பட விடாமல் தடுத்து விடுகிறது. ஆணவம் நீரை மூடும் பாசி போலவும் உயிரின் அறிவை மறைத்து விடுகிறது. இவ்வளவு குணங்களுடையது ஆணவ மலம் என்பது இவ்வளவு துன்பத்தை உயிருக்கு தருகிறது. இது ரெண்டு வகையில நமக்கு செயல்படுகிறது. இதெல்லாம் நினைவூட்டுதல் தான், நம்ம சொல்றதெல்லாம் நினைவூட்டுதல் தான். எல்லாம் இதில் நிறைய விரிவாதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆணவ மலம், அதுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம்னு ரெண்டு இலக்கணம் இருக்கிறது, சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம் அப்படின்னு. இந்த ஆணவ மலத்தினுடைய சிறப்பு இலக்கணம்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது தனித்திருக்கும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரினுடைய அறிவு இச்சை செயல் மூன்றையும் மறைக்கும். அப்போ மறைக்கும் பொழுது உயிருக்கு மூணு குணம் தான் முக்கியமான குணம். இதை மறைச்ச உடனே அந்த ஆணவமலை சார்பு, அந்த ஜடத்தினுடைய சார்பு ஏற்பட்ட உடனே உயிர் என்ன ஆகிறது, முற்றிலும் சடத்தன்மை உடையதாக மாறிவிடுகிறது, அறிவில்லாத பொருள் மாதிரி மாறிவிடும். அது உயிர் அறிவிச்சு செயல்கள் அறிவு உடையது, ஆனா செயற்கை ஏற்பட்டு போச்சு. இப்ப பாம்புடைய விஷயம் உடம்புல பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, செயல்படுகின்ற உடம்பு என்ன மாறிடுது, ஜலம் போல ஆயிடுது இல்லையா. அது போல உயிரானது, உயிரிலே இந்த ஆணவமலை சேர்க்கை ஏற்பட்ட உடனே உயிரானது சடம் போல ஆகிவிடுகிறது. அப்ப அறிவுடைய உயிர், செயல்படும் தன்மையுடைய உயிர், விருப்பப்படும் தன்மையுடைய உயிர் இப்போ என்ன ஆயிடுச்சு, சடம் போல ஆகிவிடுகிறது. அதுதான் அதனுடைய சுரூப இலக்கணம், அதாவது சிறப்பு இயல்பு அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு இயல்பு இருக்கிறது. இந்த பார்த்த உடனே தான் இறைவன் என்ன பண்ணான்னா, இறைவன் நம்முடைய நம்மை பிறவிக்கு கொண்டு வந்தான். அப்படி பிறவிக்கு கொண்டு வந்த உடனே இப்ப பிறவிக்கு வந்திருக்கிற நிலை. அப்போ இந்த ஆணவமலத்தோடு நாம் முதல் முதலிலே ஆணவமலை சேர்க்கை ஏற்பட்ட உடனே நமக்கு ஏற்பட்ட நிலைக்கு அதுக்கு கேவல நிலைன்னு பேர். அந்த நிலையிலிருந்து கடவுள் என்ன பண்ணியிருக்கான், நம்மளை இந்த பிறவிக்கு கொண்டு வந்திருக்கிறான். அப்படி கொண்டு வந்த நிலைக்கு சகல நிலை என்று பெயர். இப்ப சகல நிலையில ஆணவம் போறதுக்காக தான் மாயையும் கண்மத்தையும் இறைவன் நமக்கு சேர்த்திருக்கான். இந்த நிலைமையிலும் கூட ஆணவமலம் நம்மிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும், அது என்ன காரியத்தை பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பொது நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய அறிவை திரிவுபடுத்துகிறது. இப்போ நல்ல வெளிச்சம் இருந்தா பொருள்களெல்லாம் தெரியும், நல்ல இருட்டு இருந்ததுன்னா எல்லா பொருளையும் தெரியாது. இருளும் வெளிச்சமுமா இருந்ததுன்னா ஒரு பொருளை ஓரளவுக்கு தெரியும், ஆனா ஒரு பொருளை இன்னொரு பொருளா நினைக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும் இல்லையா. அது போல இந்த ஆணவமலமும் இருக்கிறது, ஆணவமலத்துக்கு மறுதலை பொருளாகிய மாயாமலமும் நம்மிடம் இருக்கிறது. இந்த நிலையில் ஆணவமலம் என்ன செய்யணும், ஒரு பொருளை தெளிவாக நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை காட்டாது. அந்தி நேரத்துல வளைந்து விளைந்து கிடக்கின்ற கயிற்றை நாம் என்ன நினைக்கிறோம், பாம்புன்னு நினைக்கிறோம். நல்ல அந்தி நேரத்துல தட்டில் வச்சுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுண்ணாம்பு வச்சிருந்தா அதை என்ன நினைப்போம், நம்ம வெண்ணுன்னு நினைக்கலாம், இல்லைன்னா தயிர் சாதம்னு நினைச்சிடலாம். இப்போ நல்ல வெளிச்சம் தான் தெரிஞ்சு போயிடும், முழு வெளிச்சாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த வெளிச்சமும் வெளிச்சமின்மையுமாக நாம் இப்ப இருந்து இருக்கிறோம். இப்போ ஆணவமலம் நம்ம உயிரை மறைத்து இருக்கிறது. ஆணவமலத்தை நீக்குவதற்காக ஒரு சாதனமாக இந்த உடலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கண்ணு மலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நமக்கு விபரீத உணர்வு உண்டு பண்ணுகிறது. அப்போ இந்த உயிரானது என்ன பண்ணுகிறதுனா, தன்னையும் தெரியவில்லை, அதுக்கு தன்னுடைய தலைவனையும் தெரியவில்லை, உலகத்தை பற்றிய உண்மையும் தெரியவில்லை. எதெல்லாம் சாஸ்வதம் இல்லையோ அதெல்லாம் உயிரானது சாஸ்வதமாக நினைக்கிறது, எதெல்லாம் பொய்யா இருக்கிறதோ அதெல்லாம் உண்மையாக நினைக்கிறது. இந்த நிலை ஏற்படுகிறது, அதனுடைய ஆணவத்தினால பொது நிலையில் நமக்கு ஏற்படுகிறது. இந்த ரெண்டும் ஆணவம் தருகின்ற துன்பங்கள். ஒன்று பிறவிக்கு வருவதற்கு முன்பு முழுதாக நம்முடைய அறிவை மறைக்கிறது. இறைவன் கருணையோடு நமக்கு இந்த உடலை தருகிறான். இந்த உடலை தந்த பிறகும் கூட ஆணவத்தினுடைய சேர்க்கை இருப்பதனாலே நமக்கு விபரீத உணர்வு உண்டு பண்ணும். இப்போ இந்த விபரீத உணர்வின் மூலமாகத்தான் நாம் மெல்ல மெல்ல கடைத்தர வேண்டும். இந்த உணர்வு இந்த நிலையில நம்ம இந்த சகல நிலையில இருக்கும் பொழுது ஓரளவு ஞானம் விளங்கியும் விளங்காமல் இருக்கக்கூடிய நிலையிலே தான் நமக்கு ஞானத்தை முழுமையாக நாம் அடைய வேண்டும். அதுக்காக தான் கடவுள் இந்த கருவிகள்லாம் நமக்கு கொடுத்துருக்கார். கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால் எண்ணும் செயல்மாண்ட எவ்வுயிர்க்கும். ஆக கண்ணை எப்படி இருள் மறைக்கிறதோ அப்படி மறைத்த பொழுது ஒரு கையில கோல் கொடுத்தா அந்த கோலை வச்சு நம்ம தட்டுத்தனமே நடப்போம் இல்லையா. அப்படித்தான் இறைவன் என்ன பண்றான்னா, நமக்கு ஆணவமலத்திலிருந்து வெளிவெளியாவதற்கு இந்த மாயாகிய உடம்பை நமக்கு இறைவன் தருகிறான். ஆகவே இது ரெண்டு விதங்களில் நமக்கு செயல்படுகிறது. இந்த அறியாமையில் நாம் இருக்கின்ற பொழுது இப்பொழுது என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா, ஆணவமலம் நம்முடைய விருப்பத்தை மறைக்கிறது. யாராவது போதியா புகழ்ந்தா நம்ம அதுல சந்தோஷப்படுறோம். நமக்கிட்ட இல்லாத ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இருக்கிறது போல யாராவது உபஸ்துதிக்காக நம்மிடம் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக யாராவது புகழ்ந்தா நம்ம என்ன செய்வோம், அதை சந்தோஷப்படுறோம். அது ஆணவமலத்தினுடைய செயலால், அதாவது நம்முடைய விருப்ப ஆற்றலில் ஆணவமலத்தினுடைய படிந்திருப்பதனால் நமக்கு வருகிறது. நம்ம செயல் நியாயப்படி தவறுன்னு தெரிந்தும் கூட அந்த செயலை நாம் செய்கிறோம். ஏன் இப்படி செய்கிறோம், இது அறநூல்கள் இதை தடுக்கின்றன அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறோம். அப்படி செய்வதற்கு காரணம் என்னன்னா, செயலிலே ஆணவமலம் மறைப்பு நம்மிடம் இருக்கிறது. அதுபோல நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க போல, ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு எல்லாம் தெரிந்தவர்கள் போல நாம் செயல்படுகிறோம். இதுவும் கூட நம்முடைய அறிவின் மேலே ஆணவமலத்தினுடைய படிவிருப்பதினால் நாம் அறிவிக்கு செயல் அனைத்தும் தவறாக செயல்படுகின்றன. ஆகவே இந்த ஆணவமலமானது நமக்கு திரிபுணர்ச்சியை உண்டு பண்ணுகிறது. இப்போ திருவள்ளுவர் சொல்கிறார், திறன்மனை நோக்காத பேராண்மை அரணன்றோ ஆண்டவருக்கு தெரிந்தோ இல்லையா, ஆனாலும் நம்முடைய மனமானது தவறான விஷயங்களிலேயே செல்கிறது. அதுக்கு காரணம் நம்மிடம் இருக்கின்ற ஆணவமலம். இந்த ஆணவமலத்தினுடைய சக்திக்கு அதோ நியாமிகா சக்தின்னு பேர். அதாவது நம்மை கீழ்நிலைக்கு அழைத்து செல்லும். முதல்ல முழுமறைப்பை ஏற்படுத்தியிருப்பதற்கு ஆவாரக சக்தி அப்படின்னு பேர். இந்த பிறவிக்கு வந்த பிறகு பொய்யை மெய் என்றும் மெய்யை பொய் என்றும் நினைக்கின்ற ஒரு நிலைமையை நம்ம கொண்டு வந்து விபரீத உணர்வை, மயக்க உணர்வை, திரிபுணர்ச்சியை நமக்கு ஏற்படுத்துவதற்கு அதோ நியாமிகா சக்தி என்று பெயர். ஆகவே இந்த ஆணவமானது நமக்கு எல்லா வகையிலும் துன்பத்தை தருகிறது, எல்லா வகையிலும் அஞ்ஞானத்தை தருகிறது. அப்ப நம்முடைய முயற்சியே என்ன முயற்சின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆணவமலத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். இப்ப நம்ம சொன்னது போல நெல்லிற்கூமியும் நிகழ்ச்சம்பிற் களிம்பும் தொழில் புதி என்று தொன்மையே. இவர்கள் அனாதியாக நம்முடைய உயிரை பற்றி இருக்கிறது. இது அடிப்படை குற்றம், அதான் மூலமலம்னு சொல்லுவாங்க. இந்த மூலமலம் இருப்பதனாலதான் நமக்கு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் நமக்கு சேர்த்து அந்த மூன்று மலங்களையும் கழுவுவதற்கான வாழ்க்கையை நமக்கு இறைவன் தந்திருக்கிறான். ஆகவே இந்த ஆணவ மலம் அருகிலே தடை உண்டு பண்ணுகிறதுன்னு பார்த்தோம். இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இருளா இருளுக்கும் இதுக்கும் ஒரு ஒரு ஆராய்ச்சி இது பார்த்து அந்த வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, இருள் வரும்பொழுது இருள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும், இருள் தன்னை காட்டிக்கொள்ளும். ஆனால் ஆணவ மலம் தன்னை காட்டிக்கொள்ளாது, தான் இருக்கிறவங்களையும் காட்டாது, நம்மையும் அது காட்டாது. உயிர்னு ஒன்று இருக்குன்னு காட்டாது, நம்முடைய தலைவன் இருக்கிறான்னு காட்டாது, எதையும் காட்டாமல் அது மறைத்து விடும். ஆகவே இதைத்தான் வந்து ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு திரு நம்ம இதில் படித்தோம் திருவருப்பயனில். அதே போல இது இந்த இருப்பாவை இருக்கிறாளே இவள் சரியான கற்புடையனங்கை. கற்புடையனங்கை வந்து கணவனுக்கு தன்னை பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்துவாள், எல்லா ரகசியத்தையும் கணவனிடம் சொல்லுவாள். ஆனால் இந்த கற்புடையனங்கை இருக்கிறாளே இவள் கணவனுக்கும் கூட தன்னுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டாள் அப்படின்னு தான் திருவருப்பயன் சொல்லுகிறது. ஆகவே ஆணவம் உயிரையும் அதனுடைய தன்மையும் காட்டாது, அந்த உயிருக்கு தலைவனாக இருக்கிற தலைவனையும் இந்த ஆணவம் அறிய விடாது. இது ஒரு கற்புடைய நங்கையை போன்றது. இந்த ஆணவத்தினால்தான் ஒரு மனிதனுக்கு யான் எனது என்ற செருக்கு உண்டாகிறது. இந்த செருக்கு உண்டாவதற்கு காரணம், யான் அல்லாத யான்ங்கிறது உயிர் தானே, அந்த உயிரை அறிய விடாமல் இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்க வைக்கிறது. இந்த உடம்பை சார்ந்தவைகளெல்லாம் எனது என்று அந்த ஆணவம் தான் நினைக்க வைக்கிறது. ஆகவே ஆணவம் இவ்வாறு பல வகைகளிலும் நமக்கு துன்பத்தை தருகிறது. இந்த துன்பத்திலிருந்து நம்ம நீங்குவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணவத்தினுடைய காரியங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆணவம் ஏழு வகைகளில் தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்தும் நம்முடைய வாழ்க்கையில. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆணவ நம்மிடம் இருக்கிறது, அல்லது மற்றவர்களிடம் வெளிப்பட்டால் ஆணவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த ஏழு வகையும் சுயானந்த சுவாமிகள் தன்னுடைய மாபாரியத்தில் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், திசித்திரம். ஆணவமலம் நம்முடைய சகல நிலையில் இருப்பது, நம்ம இருக்கிற நிலையில ஏழு விதங்களில் அது நமக்கு செயல்படும். திரும்ப திரும்ப நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை ஒரு தொகுத்து ஒரு இந்த இதில் வந்து அந்த ஆணவமலத்தினுடைய உண்மையை நமக்கு தெரியணும், சொல்லணும். ஆணவமலத்தின் உண்மையை பற்றி, அதாவது மும்மல உண்மையை பற்றிய இலக்கணம் இங்கே சொல்லி ஆகணும். அதனால் இந்த சுருக்கமாக இதை நாம் பார்க்கலாம். மோகம் என்பது எது கொள்ளத்தகுந்தது எது தள்ளத்தகுந்தது என நூல்களாலும் அருளாளர்களாலும் அருளாளர்களும் சொல்லியிருக்காங்க. எது கொள்ளணும் எதை தள்ளணும் அப்படின்னு இருந்து கூட நம்ம என்ன செய்கிறோம், மங்கையர், சுற்றத்தார், மனைவி, ஆடை, அணிகலன்கள், செல்வம் இவைகளையெல்லாம் மேலே இதெல்லாம் ரொம்ப பெரியது என்று கருதி அவைகள் மேலே நம்ம மீண்டும் மீண்டும் ஆசை வைத்து அவைகளை அடைவதற்கு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது மோகம். இது ஆணவமலத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அந்த மோகத்திலிருந்து மதம் உண்டாகும். இந்த மோகம் ஒன்று இருப்பதனால்தான் அதிலிருந்து மீதி ஆறு செயல்கள் அதிலிருந்து தான் உண்டாகிறது. அந்த மோகத்தினால் நம்ம நிறைய பொருள்களை சேர்த்து சேர்க்க சேர்க்க நமக்கு என்ன உண்டாகிறதுன்னா மதம். எனக்கெல்லாம் இந்த புழுது பொருள்கள் இருக்கின்றன, மனைவி, மக்கள், வீடு, செல்வம் எல்லாம் இருக்கு என்று அதில் நாம் சந்தோஷப்பட்டு கொண்டு, என்னிலும் மிக்கார் உலகத்தில் யாரும் இல்லை, எனக்கு ஈடானவர்கள் யாரும் இல்லை என்று தன்னைத்தானே மதிக்க செய்கிறது இந்த மதம். அதற்கு அடுத்தபடியாக அந்த நாம் மதம் வந்த உடனேயே இந்த மதம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்ம சேர்த்து வைத்திருக்கிறது போதாது, இன்னும் இந்த பொருளை சேர்க்க வேண்டும் என்று மேலும் மேலும் ஆசையை உண்டு பண்ணும் அந்த எண்ணம். ஆகவே இந்த ஆசையை வளர்த்து மேலும் மேலும் பொருளை சேர்ப்பது அராகம். அதுக்கு மேலே இந்த மூன்றும் வளர்ச்சி பாதையில் போயிட்டே இருக்கு. அதற்கு பிறகு இந்த பொருள்களில் ஏதாவது ஒன்று அவனை விட்டு கழிந்து விட்டால் அல்லது அந்த பொருளுக்கு சேதம் உண்டாகிவிட்டால் அவனுக்கு கவலை வருகிறது. ஊழ்வடினால் ஊழ்வர்றதுனால் தீய வினையின் காரணமாக ஏதாவது அவனுடைய மனைவியோ செல்வமோ மனை இல்லை அவன் வைத்திருந்த வீடு அல்லது அவனுடைய வியாபாரம் பிசினஸ் எல்லாம் அவனை விட்டு தீர்ந்து விட்டால் அவன் கவலை கொண்டு ஆரம்பித்து விடுவான். பெரிய சோகம் அவனை வந்து கவிக்கொள்ளும். அந்த சோகத்தினுடைய விளைவாக தாபம் ஏற்படும். அதையே நினைச்சு நினைச்சிட்டே இருப்பான். அப்புறம் விரும்பிய பொருள் போயிடுச்சுன்னு சொல்லி ஆற்றாமையன் வந்து அவன் மனமானது வெதும்ப ஆரம்பிச்சிடும். பேச்சே பேச்சே பேச்சேன்னு வெதும்புவான், உள்ளம் வெதும்பும், அதன் விளைவாக உடலானது மெலிய ஆரம்பிக்கும். அதனால அதனுடைய விளைவாக வாட்டம் வரும். அடுத்தது ஆறாவது, அவன் விரும்பிய பொருளை பிரிந்த பொழுது கவலை அடைந்து வெதும்பி வாட்டம் அடைந்து, சில சமயம் சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லுவான். அவனுக்கு பொருள் பெரிய பொருளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடும். இப்படி இந்த பொருட்பற்று அவனை சுற்றி எனது என்ற பொருட்பற்று உண்டு பண்ணும் இந்த ஆணவ மனமானது. அதுக்கு ஏழாவது வெளிப்பாடாக விசித்திரம் என்பதை சொல்லுகிறார். இந்த பொருள்கள் யாவும் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் அழியக்கூடிய இயல்புடையன. உலகத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது அறிவினால் அறிந்தையாவும் அசத்தாதல் அறிவி கண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற பொருள்கள் அனைத்தும் தோன்றி நின்று மறையக்கூடிய பொருள்கள். ஆகவே உரிய காலம் முடியும் பொழுதும் அழிஞ்சு போயிடும், இதை நம்மை விட்டு பிரிந்து போய்விடும் என்ற நினைவில்லாமல், இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் சாஸ்வதமானது, இதை பெற்றிருக்கிறேன், என்னை போல ஒருவனும் உலகத்தில் இல்லை என்பது போல பல நினைவுகளை செய்து அதனால் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறானே, அதை விசித்திரம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே ஆணவம் இவ்வாறு ஏழு வகைகளில் வெளிப்படுகிறது. ஆகவே நம்ம ஏன் இப்படி விரிவாக அதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குணங்கள் நம்மிடம் இருந்தால் ஆணவமல சேட்டை நம்மகிட்ட இருக்கிறது என்று நம்மைத்தாமே நாம் பரிசீலித்து கொண்டு இந்த ஆணவமலத்திலிருந்து என்னிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இவ்வளவு விரிவாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த ஆணவமலத்தை நீக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான், இந்த உடம்பை கொடுத்திருக்கிறான், கண்ணுமலத்தையும் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த ஆணவம் என்பது பகைப்பொருள், உயிருக்கு பகைப்பொருள். அந்த பகைக்கு மறுதலையான பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா மாயை. ஆகவே உடம்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு போன்றது. ஒரு கையில் ஒரு விளக்கை வச்சுருந்தோம்னா அந்த விளக்கை வைத்து கொண்டு நாம் செல்லுகின்ற இடங்கள்லாம் அந்த கையில் விளக்கை எடுத்துகிட்டு போனோம்னா பக்கத்தில் உள்ள நடைபாதையினுடைய வெளிச்சத்தை அது காட்டும். அதுபோல இந்த உடல் வாழ்க்கையை நாம் முறையாக பயன்படுத்தினோமானால் நாம் செல்ல வேண்டிய இறைவனுடைய திருவடி பேராகிய அந்த நிலைக்கு நம்ம செல்லலாம். அதற்கு இந்த உடல் வாழ்க்கை நமக்கு பயன்படும். ஆகவே இந்த உடலை உயிரை இழிவை நோக்கி செலுத்துவது இந்த ஆணவமலம் தான் என்பதை தெளிவாக நாம் உணர்தல் வேண்டும். ஆணவமலமே எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் துன்பத்திலிருந்து விலகுவோம். அதுக்காக தான் அந்த பாடல்களில் திருவருட்பயனில் ரொம்ப சிறப்பாக இருள்மல நிலை என்ற அதிகாரத்தில் அந்த ஆணவமலம் என்னென்ன தீமைகளையெல்லாம் நமக்கு செய்யும் என்பதை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லுகின்றார். இது கீழ்நோக்கி செலுத்தும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்தின் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஒரு மீன் பார்க்கடலில் வாழ்கிறது. பார்க்கடலில் வாழ்கின்ற மீன் பாலை குடிக்கலாம் இல்லையா? பாலை குடிச்சு அது உயிர் வாழலாம் இல்லையா? ஆனால் அது பாலை குடிக்கலையா? அது என்ன பண்ணுன்னா, தன்னை விட கீழான சிறு சிறு உயிரினங்கள், அழுகிய புழுக்கள், பூச்சிகள், தன்னை போன்ற குட்டி மீன்கள் பார்க்கடலிலே வாழ்ந்தும் கூட மீனானது சிறு மீன்களையும் புழுக்களையும் பிடித்து தின்னுகிறது. அதுபோல நாம் அருளாகிய பரவழிக்குள் நாம் இருக்கிறோம், இறைவனாகிய பரவழிக்குள் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆணவமலத்தின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம்? கீழானவைகளையே நாம் நாடி செல்கிறோம், அழிவுடையவிலே நாம் நாடி செல்கிறோம். அதுபோல் இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றார். ஒரு பூனை, அது பாலுக்கு ஆசைப்பட்டு வருது. உரியில ஒரு வீட்டில் பால் வச்சிருக்காங்க, உரியில பானையில் வச்சிருக்கிறாங்க. உடனே அந்த பானை மேலே தாவுகிறது, மூடியும் எடுத்துருச்சு, எடுத்துட்டு பாலை குடிக்க போகுது. அந்த நேரம் பார்த்து ஒரு கரப்பான் பூச்சி பக்கத்திலே செல்கிறது. உடனே பூனை என்ன பண்ணுச்சு? பாலை விட்டுட்டு கரப்பான் பூச்சியை நாடி சென்றது. அதுபோல இந்த உயிரானது உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது தாழ்ந்த விஷயங்களையே நாடி செல்லுமாறு செலுத்துவதற்கு எது காரணம்னா இந்த உயிரில் இருக்கக்கூடிய அறியாமை, ஆணவலம். ஏன்னா இந்த அளவுக்கு அதை நம்ம விரிவாக படிக்கும் பொழுதுதான் நமக்கு அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். நமக்கு வருகின்ற துன்பத்தை பற்றிய மிக விரிவாக பரிசீலனை செய்யும் பொழுது அந்த துன்பத்திலிருந்து நாம் விலக முடியும். இருட்டு இருட்டு என்று நாம் உணர்வு வேண்டும். இருட்டை இருட்டு வெளிச்சம்னு உணர்ந்தவனா ஆணவமலம் செய்யறது அதுதான். என்ன செய்யுது? இருளை இருள் என்று உணராமல் அதை வெளிச்சம்னு நினைக்கும். நம்ம தெரிந்ததெல்லாம் உண்மை என்று நினைக்கிறது. நம்மால் தான் எதையும் ஆக முடியும், செய்ய முடியும் என்றெல்லாம் அது கருதுகிறது. அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஆணவமலத்தை பற்றிய ஆராய்ச்சி நமக்கு மிக மிக அவசியம். அதைத்தான் நம்முடைய சாஸ்திரத்திலே இந்த ரெண்டாவது சூத்திரத்தில் மிக விரிவாக செய்கிறார்கள். ஆகவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆணவமலம் உயிருடைய இயல்பு அன்று. உயிருடைய இயல்பு என்ன? அறிவு. அறிவு தான் உயிருடைய இயல்பு. சில பேர் என்ன சொல்றாங்க, ஆணவமலம் தான் உயிருடைய குணம் அப்படின்னு சொல்றாங்க. குணம் என்பது குணத்தையும் அந்த குணத்தை உடையவனையும் பிரிக்க முடியாது. சூரியன் இருக்கு, சூரியனுடைய ஒளி இருக்கிறது, ரெண்டையும் பிரிக்க முடியுமா? சூரியனுடைய குணம் கதிர்கள் வெளிச்சம், அந்த குணத்தை உடையவனா குணின்னு சொல்லுவாங்க. குணத்தை உடையவன் குணி சூரியன், சூரியன் சூரியனுடைய குணம் வெளிச்சம், ரெண்டையும் பிரிக்க முடியாது. அப்போ ஆணவளம் உயிரினுடைய குணமாக இருந்தால், அப்போ முத்தியில ஆணவளம் விலகிடுச்சுன்னா அப்போ உயிர் இருக்குமா? இருக்காது. அது அதனுடைய குணம் இல்லை, அது அறிவு தான் உயிரினுடைய குணம், ஆணவளம் உயிரினுடைய குணம் அல்ல. ஆகவே உயிர் ஜடம் இல்லை, அதனால அறியாமை ஆகிய ஆணவத்தின் சார்பால் தான் அதற்கு துன்பம் உண்டாகிறது. ஆணவம் உயிருக்கு செயற்கையாக வருகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் இந்த உயிரை விட்டு முக்தி காலத்தில் நீங்கிவிடும், அது ஒரே சக்தியாக இருந்து பல உயிர்களை மறைக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆணவளத்தை தேய்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும், இந்த ஆணவளத்தை தேய்ப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு பஞ்சகிருத்தியங்களே செய்கிறான். அவன் அஞ்சு தொழில் செய்யறதுக்கு காரணம் என்ன? ஒரே நோக்கம்தான், ஆணவளத்தை உயிரிடமிருந்து தேய்த்து எடுக்க வேண்டும், ஆணவளத்தினுடைய வலிமையை குறைக்க வேண்டும், உயிர்களை முத்தி பேற்றிற்கு அழைத்து செல்ல வேண்டும், சாஸ்வதமான பேரானந்தத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. ஆகவே இந்த ஆணவளமானது ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு விதமாக மறைக்கிறது. அது வந்து முதல் பிறப்பு நமக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆணவளத்தை தேய்ப்பதற்காகத்தான் இந்த பிறப்பு நமக்கு ஏற்படுகிறது. ஆணவள செயற்கை உண்டான உடனே இறைவன் இந்த மாயை ஏற்படுத்தி உடம்பையெல்லாம் தர்றான். இந்த உடம்பெல்லாம் அதனாலதான் உடம்பு கிடைச்சிருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஆகவே இந்த ஆணவளத்தை போக்குவதற்காக இறைவன் நமக்கு இந்த உடலை தந்திருக்கிறான். ஆணவளம் ஒவ்வொரு உயிரையும் ஒரு ஒரு மாதிரி அது பந்திக்கிறது. விஞ்ஞானகர ஆன்மாக்களை மென்மையாக பந்திக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, அதற்காக சொல்லுவாங்க, இந்த ஆணவளம் மட்டும் உள்ள உயிர் விஞ்ஞானகர ஆன்மா. ஆணவம் கண்ணும் உடைய உயிர் பிரளயாகலர் ஆன்மாக்கள், ஆணவம் கண்ணும் மாயை மூன்று உடைய உயிர்கள் சகல வகை ஆன்மாக்கள். இதுல என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதுல வந்து ஆணவளத்தினுடைய வன்மை மென்மைகள் வலிமையா பற்றி இருக்கும். நம்ம பிரளயங்களர சற்று இடைப்பட்ட நிலையிலே விஞ்ஞான ஆன்மாக்களுக்கு மிக மிக மென்மையாக. ஆகவே இந்த முக்தியில ஆணவமலம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, முக்தி நம்ம இன்னொரு சந்தேகம் வரலாம். ஆணவம் என்பது சாஸ்வதமான பொருள், அது அனாதி நித்திய பொருள் அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இந்த ஆணவமானது முக்தியிலே என்ன ஆகும், நித்திய பொருள் நம்மளை விட்டு விலக முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். முத்தியிலே இறைவனை சார்ந்து சிவமாம் தன்மை எழுதிய பிறகு ஆணவம் தன்னுடைய வலிமையை நம்ம மீது செலுத்த முடியாமல் அது நம்மை விட்டு விலகி போய்விடும். அதனுடைய வலிமை குந்தி இருக்கும், ஆணவம் இருக்கும், இன்னும் எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, அவைகளெல்லாம் மறைப்பதற்கு ஆணவமலம் இருக்கும், ஆனால் அவைகள் வலிமை குந்தி போயிருக்கும். ஆமா, முத்தி நிலையில ஆணவம் இருக்கு, ஆணவத்துக்கு அழிவே கிடையாது. ஆனால் ஆணவம் இந்த உயிரை வந்து மறுபடியும் பற்றாது. ஏன் பற்றாதுன்னா, இத்தனை பிறப்பு இறப்புகளில் உணர்ந்து கொண்டிருந்திருக்கிறது உயிர், பல்வேறு பிறப்பு இறப்புகளில் அது உணர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆணவமலமானது மீண்டும் உயிரை பற்ற வந்தால் உயிர் என்ன பண்ணும், ஆணவமலத்தின் பக்கம் சாராது. ஏன்னா இவ்வளவு அனுபவம் அடைந்திருக்கிறது, துன்பம் அடைந்திருக்கிறது. ஆகவே அது இறைவனை சார்ந்திருக்கும், இறைவனை பற்றி பிடித்துக் கொண்டிருக்குமே தவிர இந்த ஆணவமலத்தின் பக்கம் சாராது. அனுபவம் வந்திருக்கு, அந்த அவ்வளவு அனுபவங்களை இறைவன் தந்திருக்கிறான். அதை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஆணவமலம் முக்தி நிலையிலே தன்னுடைய வலிமை குன்றி அது சோர்ந்து போய் வலிமை மடங்கி இந்த உயிரிடம் மீண்டும் செலுத்த முடியாமல் அது ஒதுங்கி போயிடும். இறைவன் அந்த ஆனந்தத்தை தந்து கொண்டிருப்பான். இறைவன் உயிரானது இறைவனை நெருக்கமாக பற்றி பிடித்து அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் மணிவாசக பெருமான் சிக்கனை பிடித்தேன் எங்களிடம் தருளுவதினியே என்றெல்லாம் அவர் தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகின்றார். இப்படி ஆணவமலமானது அதுதான் சொல்லுகிறது, மல கண்மம், வள்ளி மல கண்மம் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த மூலமலமாக இருக்கக்கூடிய ஆணவம் இவ்வாறு உயிர்களை பந்திக்கிறது, உயிர்களுக்கு அறியாமை ஏற்படுத்துகிறது, எல்லா விதமான கேடுகளுக்கும் துன்பங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. அந்த மூலமலமாகிய அந்த ஆணவமலத்தை போக்குவதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உடலை தந்திருக்கிறான் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொண்டு ஆணவமலத்திலிருந்து விடுபடுவதற்கான காரியங்களை அது சாதனங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த ஞான ஆராய்ச்சி கூட ஆணவமலத்திலிருந்து நாம் விடுவிடுவதற்கான ஒரு செயல்பாடுதான் அப்படி என்று நான் உணர வேண்டும்.